நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியலாளர் சார்லஸ் டார்வின் அவர்களை பற்றிய செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சார்லஸ் டார்வின்கிற ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவரோட பங்களிப்பு வந்து ரொம்ப ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்லுவோம் அறிவியலில். இவரோட கண்டுபிடிப்புனா இவரோட பங்களிப்புன்னு சொல்கிறது. இவர் செய்த பணிகள் வந்து ஒரு ரெவல்யூஷன், பெரிய புரட்சியை ஏற்படுத்தினது. இதனால் நிறைய பேர் வந்து இவர் கருத்துக்கு எதிராக, இவர் சொன்ன அந்த கருத்துக்களை வந்து முற்றிலும் அழித்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்ட தருணங்கள்லாம் நடந்திருக்கு, வரலாறு இருக்கிறது. ஆனால் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மனிதனோட நிலை என்ன அப்படிங்கிறத சார்லஸ் டார்வின்க்கு அப்புறம்தான் எல்லோரும் வந்து முழுமையாக உணரக்கூடிய தருணம் ஏற்பட்டது நான் சொல்கிறேன். சரிங்களா, இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பேச்சு, ஒரு அறிஞரோட பேச்சு நான் கேட்குறதுக்கு வந்து நேர்ந்தது. அதை நான் இந்த இடத்துல வந்து சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற சார்லஸ் டார்வினுக்கும் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து, இப்போ நான் வந்து ஒரு மனிதனாக பிறந்துட்டேன், இந்த பூமியில் வாழணும், கண்டிப்பாக வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து பிறந்துட்டேன் இல்லையா, உயிரோடு இருக்கிறேன்னா அப்போ வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படின்றப்ப வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இது வந்து எல்லாரோட பெற்றோர்களும் இதே கேள்வியை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா, அவங்க குழந்தையை நல்லபடியாக வளர்த்துக்கணும், வாழ்க்கையில் எந்த ஒரு சிரமமும் வராமல் வாழணுங்கிறது தான் எல்லாத்தோட நோக்கமும். ஆனால் வாழ்க்கை வந்து அது ஒண்டியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ, முதல்ல இப்போ எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கிறத நம்ம ஒரு இது பார்ப்போம். என்னென்னா, குழந்தை பருவத்தில் நம்ம வாழ்கிறோம், வாழ்ந்ததுக்கப்புறம் பள்ளி படிப்பு, அது வந்து ஒரு 12 வருடங்கள் வந்து பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் வந்து கல்லூரி படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலையை வாங்கணும், வேலையை வாங்கினதுக்கப்புறம் 20 வயது 21 வயது நிரம்பினால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள், அப்புறம் குழந்தையை வளர்க்குறது, அப்புறம் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்குறது, அப்புறம் இறந்துருது. இதுதான் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் வாழ்க்கைங்கிறத இப்படி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாம். ஆனால் பெரிய பெரிய சாதனைகள்லாம் சாதிச்சவங்கள அவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்ப இப்படிலாம் இல்லை. வித்தியாசமாக வாழ்ந்தவர்கள் தான் வந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் சாதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரையறுக்குள்ளார அவங்கள வந்து நம்ம வந்து ஃபிட்டப் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறவங்கள வந்து அவங்கள கேலி செய்கிறது, அவங்க வந்து உருப்படாதவர்கள் அப்படிங்கிற ஒரு வசைபாடுறக்கூடிய ஒரு நிலை தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாரதியார் கூட அப்படி தான் இருந்திருக்கார் ஒரு காலத்தில். ஏன்னா அவரோட கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமிக்க கதைகளாக தான் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம்லாம் பார்த்தோம்னா மிக பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு செறிவான வார்த்தைகள் கொண்டு கவிதை எழுதுறதுங்கிறது வந்து சாதாரண மனிதன் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து அவருக்கு கூட இருக்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை கேலி செய்து ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா அவங்களாம் வாழ்க்கையை வந்து வேறு விதமாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து ரெகக்னிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் மெத்த படித்த அறிஞர்கள்லாம் அந்த வார்த்தையை, அவர் எழுதின அந்த சொற்களை எல்லாம் பார்த்து பார்த்து இன்றைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் அது. ஆனால் உலகளவில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கைங்கிறத ரொம்ப பிரபலமான ஒரு கொள்கை இது. பரிணாமங்கிறது என்ன, இதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட இளமை காலம் எப்படி இருந்தது, அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாருங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிணாமத்துக்குள்ளே போவோம். இவர் வந்து இங்கிலாந்துக்கார் தான், இங்கிலாந்தில் பிறந்தார். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா படிப்பில் நாட்டம் கிடையாது அவருக்கு. அவங்க அப்பா வந்து டாக்டர் தொழில் பார்த்ததுனால இவரையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆனால் இவருக்கு வந்து டாக்டருக்கு படிக்கணுங்கிறதுல விருப்பம் கிடையாது. இவருக்கு என்ன இருப்புனா, சின்ன வயசுலேயே வந்து உயிரினங்கள் மேலே ரொம்ப பாசம் இவருக்கு. முட்டைகள் விதவிதமாக சேகரித்து வைக்கிறது, நாய்களை பிடிச்சி வளர்க்குறது, இந்த மாதிரி பறவைகள் பிடிச்சி வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவருக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப நாட்டம் இருந்தது. இதை சுற்றின பார்வையே தான் இவர் இருந்தது. நண்டு பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு இவர் மேலே கோபம். அதுக்கப்புறம் இவரை வந்து வலுக்கட்டாயமாக டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக காலேஜில் போய் சேர்த்து விட்டுறாரு. அங்கே என்னென்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மயக்க மருந்துலாம் கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம். மயக்க மருந்து கொடுக்காம ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து கதற கதற அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு நேரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இவரால் என்னென்னு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம். படிக்க கொண்டு போய் விட்டா வந்து படிக்காமல் இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, இவரை போய் ஏதாச்சும் தேவாலயத்தில் வந்து படிக்க வைக்கலாம், அங்கே படிக்க வைத்தா கோயிலில் சர்ச்சில் ஃபாதராக இருக்காங்களா, அந்த மாதிரி மத போதகத்தில் வந்து இவனை ஈடுபடுத்தினோம்னா அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி அவங்க அப்பா யோசிக்கிறாரு, போக சொல்லிடுறாரு. ஆனால் இவருக்கு அங்கேயும் வந்து போகிறதுக்கு மனசு இல்லை. இவரோட எண்ணங்கள் எல்லாமே இயற்கையை சார்ந்தே இருக்குது, அந்த மாதிரி ஒரு நாட்டம் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவங்க அப்பாவோட வற்புறுத்தின் பேரில் வந்து அங்கே போய் படிக்கிறார். படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஜான் ஹெர்சல்ங்கிற ஒருத்தரோட புக்கை வந்து படிக்கிறதுக்கு இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிது. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுற்றிலும் இருப்பவற்றை, அதாவது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கூர்ந்து நோக்குதலில் வழியே, அதாவது நம்மளை சுற்றி என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி என்ன நடக்குது நம்மளை சுற்றி, நம்ம போய் வெளியில் போய் நின்னன்னு வச்சிங்களேன், மரம் அசையுது, காத்தடிக்குது, குருவிகள்லாம் வந்து மரத்தில் உட்காது, இந்த மாதிரியான இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து இயற்கையின் விதிமுறைகளை தெரிந்து கொள்வதே, சரிங்களா, தெரிந்து கொள்வதே இயல் தத்துவத்தின் நேச்சுரல் ஃபிலாசபி. அதுதான் வந்து உண்மையான இயற்கையோட தத்துவம், அதுதான் உச்சம் அப்படிங்கிறத இவர் படிக்கிறார். இந்த கருத்து வந்து இவருக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது. இந்த படித்தோடனே இவருக்குள்ளார ஒரு தாக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இவர் வந்து ஃபாதருக்கு படிக்கிறாரு, ஆனால் அங்கேயும் போய் இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவருக்கு ஈடுபட்டு இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஒரு பெரிய அளவில் ஈடுபாட்டோட ஃபாதருக்கு படிக்கலை அவர். அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஒரு வருத்தம் இருந்தது. அவங்க அப்பா டாக்டருங்கிறதுனால ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு கடிதம் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இயற்கை வளங்களை வந்து கணக்கெடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கப்பலில் பயணம் மேற்கொள்ள போகிறோம், அதனால் இயற்கை பற்றின ஆர்வம் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் ஒரு ஆள் எங்களுக்காக எங்களோட குழுவில் சேரத்துக்கு நீங்கள் பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. இது எதேச்சியாக இவர் பார்க்குறாரு. சார்லஸ் டார்வின் வந்து அந்த கடிதத்தை பார்த்தோன்னே இவருக்கு மனசுக்குள்ளார ஒரு விஷயம், ஏன்னா இவங்க அப்பா இந்த மாதிரி இதிலெல்லாம் நாட்டம் இல்லாதவர், கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட், இதில் வந்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்தது. ஆனால் அவங்க அப்பா பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்றதுல மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மாமா வந்து இந்த கப்பல் பயணத்துக்கு சார்லஸ் டார்வின் அனுப்பிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை செய்கிறாரு. ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது செஞ்சு இந்த பயணம் அனுப்பிச்சு அதுதான் சுற்றிட்டுருக்கான், அங்கேனாச்சும் அனுப்பிச்சுடு, ஏதாச்சும் திருந்துறான் நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. அப்போ தான் என்னென்னா, அந்த கப்பல் பயணம் எதுக்காக மேற்கொள்ளப்பட்டதுன்னா, கனிம வளங்கள் வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி செய்து தகவல் சேகரிக்கிறதுக்காக தான் மெயினாக போகிறாங்க. அப்போ என்னென்னா, அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதுக்கு மாற்று ஆளாக ஒரு ஆள் தேடிட்டுருக்கிறப்ப தான் இப்போ சார்லஸ் டார்வினை வந்து அந்த இடத்துல ஃபிட்டப் பண்ணுறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கப்பலோட பேர் வந்து பீஹில்னு சொல்கிறாங்க. பீஹில் கடல் பயணம் அறிவியல் வரலாற்றில் வந்து மிக பிரபலமான ஒரு பேராக இன்றைக்கு நின்றுச்சு. 5 வருடங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு. நிறைய தீவுகளுக்கு பயணம் செய்கிறாங்க, நிறைய மக்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டே வரப்ப இவருக்கு வந்து ஒரே ஒரு ஆச்சரியம் வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா, சில ஒற்றுமைகள் இருக்குது, சில வேற்றுமைகள் இருக்குது. ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தை வந்து இவருக்கு வந்து தோன்றுறது. ஏதோ ஒரு இடத்துல வந்து நெருடல் இயற்கையில் வந்து சில விஷயங்கள் நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுறது. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஃபாதருக்கு படிச்சிருக்காரு, அதனால் பைபிள் வேதங்கள்லாம் நிறைய கற்று தெரிந்தவர். வேதங்களில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இயற்கை வந்து ஒரே நாளில் படைக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் வந்து டேட்டாஸ் இருக்குது, பபியல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் ஒரே நாட்களில் படைக்கப்பட்டது. மனிதர்கள்லாம் வந்து ஒரே நாள் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான், அப்படி தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாரையை பார்க்குறாரு. நாரை வந்து ஒரு இடத்துல வந்து அதோட மூக்கு அதிகமாக இருக்குது. அதே வகை நாரை வந்து இன்னொரு இடத்துல போய் பார்க்குறப்ப அதோட மூக்கு தட்டையாகவும் மீன்களை பிடித்து சாப்பிட்ற அளவுக்கு கூர்மையாகவும் இருக்குது. இன்னொரு இடத்துல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதே மூக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஒரே பறவை இனம்தான், ஒரே இனத்தை சார்ந்தது தான், அது ஏன் வந்து விதவிதமாக உடல் தகவமைப்பு பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இவருக்குள்ளார வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய களப்பணியில் மேற்கொண்டு கிடைக்கிற ஆதாரங்கள்லாம் இவர் வந்து சேகரித்து வைக்கிறாரு. இவர் வந்து 5 வருடங்கள் மொத்தமாக அந்த கடற்பயணம் மேற்கொண்டு 17,000 மேற்பட்ட மாதிரிகள் வந்து சேகரித்து கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றின முழு விவரங்கள் இவர் வந்து அந்த பயணத்தின் போதே வந்து தினைக்கும் எழுதுறது, என்னென்ன கவனிக்கிறாரோ அதெல்லாம் எழுதி வச்சிருந்ததுக்கப்புறம் இவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன வர்றாருன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் ஆதி எப்படி இருந்ததுன்னா ஒரு உயிரினத்திலேருந்து உருவானதாக இருந்தாலும் அது வந்து பரிணமித்து தான் வருது. அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கின்ற விலங்குகளும் சரி தாவரங்களும் சரி அப்படி சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியில், அதாவது கால சுழற்சியில் எந்தெந்த உயிரினங்கள் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதோ, அதாவது வலிமைன்னு சொல்கிறது எதனா, இப்போ வந்து நம்ம பூமியில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனே, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்கல்ல, ஒரு கருத்தாக்கம் இருக்குது. ஆனால் பறவை இனங்கள் காக்கை இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு ஒரு இதுவும் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்பம், ஏன்னா மனித இனம் ஒன்றியும் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலை, மற்ற இனங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து உயிர் வாழக்கூடிய தன்மை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்மளோட இனம் வந்து இங்கே தலைத்து வாங்கிட்டு இருக்கு. ஒரு இனம் அழியுது அப்படின்னா அடிப்படை தேவைகள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது வந்து அழியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த உயிரினங்கள் இயற்கையை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறதோ அந்த உயிரினங்கள் ஒன்றிதான் இந்த பூமியில் நிலைத்து வாழ்கின்றன. அது இல்லாமல் ஒரு உயிரினத்தோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னா அந்த இடத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரே நாட்டில் படைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இவரோட ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. எல்லாமே வந்து ஒரு வழித்தோன்றலாதாக வந்துட்டுருக்கு. இப்போ எப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னு வச்சிங்களேன், மரத்தில் வந்து நிறைய கிளைகள் இருக்குதுன்னா அந்த கிளைகள் வந்து ஒரே நேரத்தில் வர்றது கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ அதுக்கு மழை பெய்யணும், வெயில் அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறப்ப தானே வருது. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார். இதை எழுதி வெளியிடலான்னா இவருக்கு பயம், ஏன்னா எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. கூச்ச சுபாவம் உடையவர் தான் இவரும், யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார். ஆனால் இவர் நண்பர்களுக்கெல்லாம் அதிகமாக கடிதம் எழுதுறாரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறது, இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுறாரு. நிறைய ஆராய்ச்சிகள் வந்து அதுக்கப்புறம் வந்து செஞ்சிட்ருக்காரு. என்னென்னா குறிப்பிடும்படியாக சொல்லணும்னு வச்சிங்களேன், புவியியல், அதாவது இப்போ நம்ம பூமியில் இருக்கிற மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள்லாம் எப்படி வந்து தன்னோட இனத்தை வந்து நிலைநிறுத்தினுச்சு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் பூச்சிகள் மூலம் இனவிருத்தி செய்யும் தாவரங்கள், அதாவது சில தாவரங்கள்லாம் வந்து தன்னோட இனத்தை வந்து விருத்தி செய்கிறதுக்காக பூச்சிகளை பயன்படுத்துது, அந்த மாதிரி எந்தெந்த தாவரங்களை செய்துங்கிற மாதிரி ஒரு பட்டியல், இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் மனித விலங்கு இருக்கு இல்லையா, அதாவது விலங்குகள்லேயே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பெருக்கு, சிலவங்க கோபம் வர்றது, அப்புறம் வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி உணர்ச்சி இதெல்லாம் வருது இல்லையா, அதை வந்து எப்படி வித்தியாசப்படுதுங்கிறதெல்லாம் சேகரித்து தகவல்கள் சேகரித்து ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்தார். ஒரு நண்பர் வந்து இவருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு, அதாவது என்னென்னா இந்த மாதிரி பறவினங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து பரிணாமத்தின்படி வளர்ந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு நேரடியாக தெரிவிக்காமல் சூசகமாக மறைமுகமாக தெரிவிக்கும்படியான ஒரு கடிதம் இவருக்கு வருது. ஏன்னா இவர் வந்து எழுதின இவர் சேகரித்த அந்த தகவல்கள், அதாவது அந்த கடல் பயணத்தின் போது இவர் சேகரித்தார், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. நண்பர்களுக்கெல்லாம் வந்து தொடர்பில் இருந்தார், இந்த மாதிரி கடித தொடர்பில் இருந்தார், இவர் சேகரித்து வைத்த அந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் அவங்களுக்கும் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. அப்போ தான் ஒருத்தர்ட்டேருந்து இவர் கடிதம் வந்தோடனே இவருக்கு வந்து தோணுது, ஏன் வந்து நம்மளே இந்த விஷயங்கள்லாம் நம்ம தகவல் சேகரித்த விஷயங்கள்லாம் ஒரு தொகுத்து ஒரு புத்தகமாக செய்யலாமே அப்படின்றப்ப அப்போ எழுதுறாரு, புத்தகமாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணுறக்கப்புறம் தான் பிரச்சனைகள்லாம் வருது. என்னென்னா எல்லோரும் எதிர்க்கிறாங்க, குறிப்பாக மத குருமார்கள்லாம் எதிர்க்கிறாங்க, இது வந்து முற்றிலும் தவறான கருத்து, உன்னோட வாதமே தப்பு, நீ வந்து மனிதனே கிடையாது, நீ வந்து ஒரு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைகள் வருது. பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போய் பேசுறப்பெல்லாம் நிறைய அவமானங்கள் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மைதான் என்றைக்கும் நிலைக்குங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இன்றைய அளவிலும் டார்வினோட கொள்கைகள் முற்றிலுமாக எல்லாராலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. டார்வின் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நவீன அறிவியல் கிடையாது. அவரே அவருக்குள்ளாரே ஒரு சமயத்திலே சொல்லியிருக்காரு, அறிவியல் மீது அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு பரிச்சயம் கிடையாது, கணித சமன்பாடுகள் மூலம் நிரூபிக்கக்கூடிய திறமையெல்லாம் எதுவும் கிடையாது, படிப்பறிவு கூட அந்த அளவுக்கு கல்லூரியில் சேர்ந்து படித்த அளவுக்கு கூட இவருக்கு வந்து அறிவில்லை, நான் எப்படி அறிவியலுக்கு பங்களிப்பு அளிக்க முடியும் ஒரு கட்டத்தில் அப்படிலாம் யோசிச்சிருக்காரு, நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப் ஆன் த அப்சர்வேஷன், தன்னிட்ட கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இவர் கருத்தாக முன்வைத்தார். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் நம்மள்ட்ட வந்து ஒரு டிஎன்ஏ எப்படி வேலை செய்யுது, அவரோட தகவமைப்பு எப்படி இருக்குங்கிற செய்திகள்லாம் இன்றைக்கு நம்மளுக்கு தெரியுது. மரபியல் பற்றி நம்ம படிக்கிறோம், ஜீன்கள் பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்மளுக்கு அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்திலும் டார்வினோட அந்த கோட்பாட்டை வைத்து நிறைய அறிவியலாளர்கள்லாம் வந்து சோதனையின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க, அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து முற்றிலும் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இது. அவருடைய எழுதின புஸ்தகம் வந்து புஸ்தகம் நிறைய எழுதியிருக்காருங்க. குறிப்பாக சொல்கிறது வந்து இந்த ஆர்ஜினாஸ் ஸ்பீசிஸ், த ஆர்ஜினாஸ் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம், அது இன்றைக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் விற்பனையில் சாதனை படுத்தி கொண்டு ஒரு புஸ்தகம். அதில் தான் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக எழுதியிருக்காரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன்ஸ் பண்ணதெல்லாம். ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற சார்லஸ் டார்வின் இன்றைக்கு வந்து மனிதனோட வாழ்க்கை முறையை வந்து உண்மை உள்ளபடியே சிந்திக்கக்கூடிய தூண்டலை ஏற்படுத்தினதுக்கு காரணம் வந்து சார்லஸ் டார்வின் அவர்கள் தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் மருத்துவத்துறையிலும் தாவரங்கள் வந்து நம்ம விவசாயத்துறையிலும் நிறைய பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் பிரமிப்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இதுக்கு ஆதாரமாக இவரோட ஆராய்ச்சிகள் இருந்தது அப்படின்றத மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம்தான்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை சிறந்த அறிவியலாளர் சார்லஸ் டார்வின் அவர்களை பற்றிய விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.